الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزل الله عليك الكتاب والحكمة وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال صلى الله عليه وسلم கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருப்பது ஒரு தீனுடைய எழுவினுடைய ஆசையின் வெளிப்பாடு, அதன் மீது நாம் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். தாருல் இஸ்லாம் பெண்கள் மகளிர் கல்லூரியினுடைய இதனுடைய நோக்கங்கள், செயல் திட்டங்களை பற்றி இதற்கு முன்னால் மோடான அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார்கள். அத்தோடு இந்த சமுதாயத்திலே பெண்களின் அந்தஸ்து எப்படிப்பட்டது, எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் அவர்கள் மூலமாக வழங்கியிருக்கிறான் என்ற விஷயங்களையும் மிக தெளிவான முறையிலே எடுத்துரைத்தார்கள். அந்த நன்மைகளில் ஒன்றுதான் தீனுடைய கல்வி. இந்த தீனுடைய கல்வி, இதிலே பெண்கள் செய்திருக்கக்கூடிய பங்களிப்புகள், முதலாவது இந்த தீனுடைய கல்வி இது என்ன, உலகத்தினுடைய கல்வி என்றால் என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கற்கப்படக்கூடிய இந்த கல்வி என்றால் என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன, இந்த இரண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இரண்டும் ஒரு பொழுதும் ஒன்றாக முடியாது. உலகத்திற்காக வேண்டி கற்கக்கூடிய கல்விகளும் கலைகளும் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்விகளும் கலைகளும் ஒரு பொழுதும் அது ஒன்றாக முடியாது. தீனுடைய கல்வி, அதை ஓதுவதற்காக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாய்ப்பு தருகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக வென்றி நேரத்தை ஒதுக்கி தங்களை அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்றுதான் அவருடைய கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மை செய்ய நாடுகிறானோ, நலவை கொடுக்க விரும்புகிறானோ, மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அவர்களுக்கு வழங்குகிறான். மார்க்கத்தினுடைய விளக்கம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு நலவை நாடியிருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த மார்க்கத்தினுடைய கல்வி, இதனுடைய இலக்குகள் என்ன, இதன் தன்மைகள் எப்படிப்பட்டது. உலகத்தில் எந்த ஒரு கல்வியை நாங்கள் மதிக்கிறதாக இருந்தாலும் அதனுடைய குறிக்கோளை வைத்துதான் அந்த கல்வியின் மரியாதையை விளங்க முடியும். ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை வைத்துதான் அந்த கல்வியினுடைய மரியாதை, அந்தஸ்து, இதை நாம் விளங்க முடியும். ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மாற்றமான முறையில் ஈடுபடுபவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்முடைய குர்ஆனை புறக்கணித்துவிட்டு வெறும் உலக வாழ்க்கையை மட்டும் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஜாலிக்க மபுலகும் வினகை, அவர்கள் கற்ற அந்த கல்வியினுடைய குறிக்கோள் அதுதான். அதை கொண்டு உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் ஒரு நல்ல நிலையை எட்ட வேண்டும், இது மட்டுமே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. தீனுடைய கல்வியினுடைய குறிக்கோள், இந்த இல்மினுடைய குறிக்கோள் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவது, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அறிஞர்களை பற்றி, இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்ற அறிஞர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். வலாக்கின் கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப் வபிமா குன்தும் தத்ருசூன். அல்லாஹ்வுடைய நோக்கம் விருப்பம் இதுதான், நீங்கள் எல்லாம் ரப்பானியங்களாக மாற வேண்டும். இந்த தீனுடைய கல்வியினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் நம்மை படைத்த ரப்புடன் இணைக்கக்கூடியவை, இது நம்மை படைத்த ரப்புடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த கல்வி. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம் அத்தஅல்லுகு மஅல்லா அந்நிஸ்பத்து இலல்லா, அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்வோடு சார்ந்திருப்பது. இந்த பண்பை தான் இந்த கல்வி நமக்கு சொல்லித்தரக்கூடியது. அல்லாஹுவை விட, அவனுடைய திருப்தியை அடைவதை விட உலகத்தில் வேறு எதுவும் இருக்க இயலாது. அதைவிட உயர்ந்த ஒரு மதிப்புக்குரிய ஒன்று வேறு எதுவும் இருக்க இயலாது. எனவே தான் இந்த கல்வியை விட இந்த குர்ஆனுடைய ஹதீஸினுடைய மார்க்க விளக்கங்களின் கல்வியை விட ஒரு உயர்ந்த கல்வி வேறு எதுவும் இருக்க இயலாது. ஏன்? இதனுடைய குறிக்கோள் மிக உயர்வானது, இதனுடைய நோக்கம் மிக உன்னதமானது. எனவே இந்த கல்வியின் அந்தஸ்தும் மிக உயர்வானது. உயர்வான குறிக்கோளின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய கல்விதான் இந்த தீனுடைய கல்வி, இந்த மார்க்கத்தினுடைய கல்வி. இந்த தீனுடைய கல்வியினுடைய பண்புகள் நம்மிடத்திலே வர வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகக்கூடிய குர்ஆனை சுமந்த ஹாபிவாக்கள், குர்ஆனுடைய விளக்கத்தை, ஹதீஸினுடைய விளக்கத்தை ஓரளவு விளங்கிக் கொண்ட ஆலிமாக்கள், அவர்களுக்கு ஷஹாதத்து கொடுத்து வெளியேற்றப்படுகிறது. அவர்கள் கற்று முடித்து நிறைவடைந்து விட்டார்கள் என்ற கருத்து அல்ல, கற்பதற்குரிய ஒரு வழியை அறிந்து கொண்டார்கள். மார்க்கத்தினுடைய கல்வி எப்பொழுதும் முடிந்து விடுவதில்லை. மரணிக்கும் வரை மனிதன் இந்த தீனுடைய ஐமினுடைய தேட்டத்திலேயே வாழ வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு அது வழங்கப்படுகிறது, ஷஹாதத்து கொடுக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன, பிரதான நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் இந்த கல்வியின் முக்தவயாத்துகள், தேட்டங்கள் வந்துவிட வேண்டும். இந்த கல்விக்கென்று சில தேட்டங்கள் இருக்கிறது, சில பண்புகள் இருக்கிறது. முதலாவது இந்த கல்விக்கு வர வேண்டிய பண்பு ஹஷ்யத் தக்வா, அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் வர வேண்டும். இந்த ரெண்டையும் ஒன்றை ஒன்று பிரித்து பார்க்க முடியாத பண்புகள். தக்வாவும் இந்த இல்மும் இருக்கிறது, இந்த இரண்டில் ஒன்று இருந்தால் மற்றது தானாக இருந்தே ஆகும், ஒன்று இல்லை என்றால் மற்றதும் இல்லாமல் போய்விடும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு பண்பாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இந்த கல்வி உடையவர்கள் தான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், வஅனா அஅலமுக்கும் பில்லாஹ் வஅக்ஷாக்கும் லில்லாஹ், உங்கள் எல்லாத்தை விடவும் அல்லாஹுவை பற்றி நல்ல விளங்கியவன் நான் தான், உங்கள் எல்லோரை விடவும் அல்லாஹுவை நல்ல முறையில் அஞ்சக்கூடியவனும் நான் தான். இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த கல்வியோடு பிரித்து பார்க்க முடியாத பண்புதான் தக்குவா. எப்பொழுது தக்குவா இல்லாமல் போய்விடுகிறதோ இந்த கல்வியில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவம் நாம் எல்லாம் பல நேரம் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய உஸ்தாதுக்கு போய் சொன்னாங்க, எனக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கிரகிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது, மனனம் செய்வதில் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. அப்ப அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஒரு கவிதை நடையில சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய மனன சக்தியின் குறைவை பற்றி முறையிட்டேன் என் உஸ்தாதிடத்திலே. அவங்க சொன்னாங்க, நீங்க பாவங்களை விட்டுவிடும்படி எனக்கு வழிகாட்டினார்கள். இந்த ஐல்மு, தீனுடைய ஐல்மு இருக்கிறதே, அல்லாஹுவிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நூர், ஒரு பிரகாசம் இது. குர்ஆன்ல அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் பொழுது தீனுடைய கல்வியை அல்லாஹ் நூர் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவிடம் இருந்து கிடைத்த ஒரு நூர் இது. யார் அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, பாவம் என்ற இருளை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுடைய நூர் கிடைக்காது. இப்ப இந்த கல்வியினுடைய பண்பு அப்படித்தான். எனவே மார்க்க கல்வியை சுமந்திருக்கக்கூடிய நாம், குறிப்பாக இன்றைக்கு வெளியாகக்கூடிய அந்த மாணவிகள், என்னை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் இதை நான் ஒரு நினைவூட்டுதல் என்ற அடிப்படையில் இந்த இடத்தில் பொருத்தம் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன். நாம் கற்ற கல்வி வெறும் மலூமாத்துகளை விளங்குவதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் செயலிலே வருவதற்காக வேண்டித்தான். ஒரு குறுகிய காலம்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த படித்த விடயங்களினுடைய இந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். முதலாவது அல்லாஹுடைய பயம் வர வேண்டும். அல்லாஹுவின் செய்திகளை விளங்கிய நாம் அல்லாஹுவின் அச்சமுடையவர்களாக வாழ வேண்டும். இந்த கல்வி அமலோடு சம்பந்தப்பட்டது. இந்த கல்வியினுடைய நோக்கத்தில் ஒன்றுதான் அமல். அதனாலதான் நாளைக்கு மறுமையில இந்த கல்வியை பற்றி விசேஷமான ஒரு கேள்வி, வான் மாதா அமில மிகி, அவருடைய இல்மை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இல்மை கொண்டு நீ என்ன அமல் செய்தாய் என்று விசாரிப்பான். இந்த கல்வி இருக்கிறதே வாழ்க்கையில் அமல் வருவதற்காக வேண்டி உள்ள கல்வி. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அமலோடு சேர்த்துதான் இந்த கல்வியையும் சொல்லி காட்டுகிறான். கல்வியை பற்றி சொல்லும் பொழுது, கல்வி வழங்கப்பட்டவர்களும் இந்த தீனுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்களும் இந்த தீனுடைய இல்மு கொடுக்கப்படாதவர்களும் சமமாவார்களா என்பதை அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி வணக்கத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இரவு பகலாக அல்லாஹுடைய வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறார், நின்ற நிலையில் வணங்கி கொண்டிருக்கிறார், மறுமையை பயந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹுவின் ரஹமத்தை ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கிறார். இவரும் இந்த அமல் இல்லாதவரும் சமமாவார்களா என்று கேட்க வேண்டிய நேரத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். அல்லாஹ் சொல்ல வருவது இதைதான், அம்மன் ஹுவ காணி, யார் இந்தந்த வணக்கம் புரியக்கூடிய அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவரும் இந்த அமல் செய்யாதவர்களும் ஒருபொழுதும் சமமாக மாட்டார்கள் என்பதை சொல்ல வர வேண்டிய இடத்திலே அல்லாஹ் இந்த வாசகத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அறிஞர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இந்த இல்மினுடைய மிகப்பெரிய தேட்டம் நம்முடைய வாழ்க்கையில அமல்ல வர வேண்டும். இந்த இல்மு என்று சொன்னாலே வெறும் மலூமாத்துகளை விளங்கி வைப்பது அல்ல, அந்த விளங்கி வைத்ததை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான். இதுதான் நமக்கு இந்த நாங்கள் ஓதக்கூடிய ஹதீஸில் குர்ஆன்ல பலவிதமான நன்மைகளை பற்றி நல்ல அமல்களை பற்றி சொல்லித்தரப்படுகிறது. வெறும் விளங்குவதற்காக வேண்டி அல்ல, நமது வாழ்க்கையில் அமலில் வருவதற்காக வேண்டும். அதனால் இந்த இல்மினுடைய தேட்டம் வாழ்க்கையில் அமலிலே வர வேண்டும். மூன்றாவது இந்த இல்மினுடைய தேட்டம் என்ன, நமது வாழ்க்கையில் பணிவை ஏற்படுத்த வேண்டும். இது மக்லூகாத்துகளின் மீது மதிப்பையும் மரியாதையும் உருவாக்க வேண்டும். ஒரு அடியான் உலகத்தில் எத்தனையோ பல தன்மைகள் உடையவனாக இருக்கலாம், உலக ரீதியில் பல அந்தஸ்துடையவராக இருக்கலாம். எல்லா அந்தஸ்துகளை விட ஒரு அடியானுக்கு சிறந்த அந்தஸ்து, ஒரு மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்து அவன் அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பது என்பதுதான். இதைவிட ஒரு உயர்ந்த அந்தஸ்து வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கிறது என்பதை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்து வேறு எதுவும் கிடையாது அல்லாஹ்வுடைய பார்வையில். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல முக்கியமான இடங்களில் தன்னுடைய அபுது என்ற வார்த்தையை கொண்டு குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. நாங்கள் கலிமாவை சொல்லும் பொழுது கூட அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அப்துஹு என்ற வார்த்தையை சொல்லிட்டு அதற்கு அடுத்து ரசூலுஹு என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகிறோம். அப்துயத், இந்த அடிமைத்தனம், இது யாருக்கல்ல, மஹ்லூக்குகளுக்கல்ல, படைத்த ஹாலிக்கிற்கு சரியான ஒரு உண்மையான அடிமையாக இருப்பது. இது மனிதனுக்கு கிடைச்ச அந்தஸ்துகளில் மிகப்பெரிய அந்தஸ்து, மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வுகள்ல மிகப்பெரிய உயர்வு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தபாரகல்லதி நஸ்ஸல அல் குர்ஆன அலா அபதிஹி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அபதிஹி, மிக முக்கியமான இடத்துல அபதி என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் இந்த பண்பு, இந்த அபதியத் என்ற தன்மை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருந்ததோ அதுபோன்று வேறு யாருடைய வாழ்க்கையிலையும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடை, உடை, பாவனை அனைத்துமே தங்களை ஒரு எளிமையானவர்களாக, அல்லாஹுவின் ஒரு சாதாரண ஒரு அடியாராக தங்களை அவர்கள் காட்டிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவு சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய உட்காருவதாக இருந்தாலும் சரி, நடையாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, எதிலையும் அல்லாஹுவினுடைய அடிமைத்தனம் வெளிப்படக்கூடிய விதத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இந்த எளிமையினுடைய தேட்டங்களில் ஒன்று அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் பணிவு வர வேண்டும். அல்லாஹுவினுடைய அடிமைத்தனம் என்பது உண்மையான முறையிலே இந்த எளிமின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அதனால் என்ன ஏற்படும், மஹ்லூகாத்துகளின் மீது, ஏனைய படைப்பினங்களின் மீது இரக்கமுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக பெண்கள், இந்த தீனுடைய எளிமை படிக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில தீனுடைய அம்சங்கள் நிறைந்திருக்க வேண்டும். நாம் இந்த எளிமை படிக்கிறோம், சஹாபா பெண்மணிகளுடைய வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. எப்படிப்பட்ட முன்மாதிரியான பெண்மணிகள் சஹாபாக்களிலும் இருந்தார்கள், நமது சமுதாயத்தினுடைய நல்லடியார்களிலும் இருந்தார்கள். அந்த பெண்மணிகளுடைய உயர்ந்த ஹிம்மத்துகளை பற்றி, உயர்வான அந்த ஆசைகளை பற்றி, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி குர்ஆனும் கூட எடுத்து சொல்கிறது. ஒரு பெண்மணி கொண்டிருந்த அந்த உயர்வான ஹிம்மத், தனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹுக்காக வேண்டி நான் அர்ப்பணிப்பேன் என்று கிடைக்க முன்பாகவே அவங்க செஞ்ச ஹிம்மத் அந்த குடும்பத்தை மிக சிறந்த குடும்பமாக, குர்ஆனில் கூறப்படக்கூடிய ஒரு குடும்பமாக ஆக்கி காட்டியது. இம்ரான் என்ற ஒரு நல்லடியாருடைய மனைவி, அவங்களுக்கு புள்ள கிடைக்கவும் இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்துல இருந்த ஆசை, அதுவும் குழந்தை அனாதை குழந்தை, தகப்பன் இறந்து விட்டார் குழந்தை பெறுவதற்கு முன்னால், ஆனால் அந்த உள்ளத்துல அந்த பெண்ணுக்கு இருந்த ஆசை, எனக்கு அல்லாஹ் இந்த குழந்தையை தருகிறான், இதன் மூலமாக நான் தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக நான் ஏதேனும் சேவை செய்ய வேண்டும். நதிர் செய்கிறார்கள், நான் இந்த பிள்ளையை பைத்துல் மக்தீஸினுடைய சேவைக்காக விட்டுவிட்டேன். கிடைச்சது பெண் குழந்தை, நினைத்தது ஆண் குழந்தை, ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பார்த்தான். உள்ளத்தில் எவ்வளோ பெரிய உறுதியோட எல்லாசோட இந்த எண்ணத்தை கொண்டிருப்பார்கள், இதை பார்த்தான் அல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த பெண் குழந்தையை சாதாரண பெண் குழந்தையாக ஆக்கவில்லை, ஒரு அற்புதமான குழந்தையாக, அவர்களை அவர்கள் வளர்ந்த விதமும் அற்புதம், அவர்களுக்கு குழந்தை கிடைத்த விதமும் அற்புதம். கலிமத்துல்லா ரூஹுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த அவர்களுடைய அந்த தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரினுடைய அந்த நீயத், அவர்கள் கொண்டிருந்த அந்த உறுதியான இஹ்லாஸ், அதனுடைய விளைவாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இன்றைக்கும் குர்ஆன் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த பெண்மணியினுடைய மன தூய்மையான அந்த மன உறுதி தான் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் படிக்கக்கூடிய இல்மில் இதெல்லாம் விளங்குகிறோம், நமது வாழ்க்கையிலும் அது வர வேண்டும். நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் மூலமாக என்னால் இந்த தீனுக்கு எதை செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய முடியும், எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு என்னால் கொண்டு வர முடியும்? இந்த தீனுடைய கவலை, இந்த உம்மத்தினுடைய கவலை, சுயநலமில்லாத பொது நலத்தினுடைய அந்த சிந்தனை நம் ஒவ்வொரு மூமின்களிடத்திலும் வர வேண்டும், பெண்களிடத்திலும் வர வேண்டும். குறிப்பாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழக்கூடிய பெண்கள் தங்கள் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை சீர் செய்யும் பொழுது அதை சரியான முறையில், இஹ்லாஸான முறையிலே அதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியும். அதற்கு நமது இமாம்கள் மிகப்பெரிய முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். பெரும் பெரும் இமாம்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பின்னணிகளிலே அவர்களுடைய தாய்மார்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயாரை பற்றியுள்ள வரலாறை நாம் பார்க்கிறோம். ஏழை தாய், விதவை தாய், இந்த ஒரு அனாதை குழந்தையை வைத்து கொண்டு சிறுபிராயத்தின் நேரத்திலே வேலைக்கு அனுப்பாம கூலி கொடுக்கிறதுக்கு வழி இல்லை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி தங்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க, நான் மக்காவுல 7 வயசா இருக்கும் பொழுது சிறிய வயதிலே குர்ஆன் ஓதுறதுக்கு போனேன். 7 வயதுல குர்ஆன் முடிச்சுட்டேன். நான் குர்ஆன் ஓத போன நேரத்துல என் உம்மாட்ட குர்ஆனை எழுதுறதுக்கு பலகைகள் வாங்குறதுக்கோ அல்லது காகிதத்தை வாங்குறதுக்கோ சல்லிகள் கிடையாது. கொடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பண வசதி இல்லை. நான் என்ன செய்வேன், எலும்புகளையும் கல்லையும் எடுத்து அதிலே நான் எழுதி கொண்டிருந்தேன் என்று சொன்னாங்க. அந்த தாய் நினைத்திருந்தால் இந்த பிள்ளையை வச்சு உலகத்தை சம்பாதிக்க நினைக்கல. அவங்க கிடைச்சது ஒரு புள்ள, நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த பிள்ளையை வச்சு ஏதாவது உலகம் எனக்கு கிடைக்கும் என்று அவங்க நினைக்கல. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி இந்த தாயினுடைய சேவை வரலாற்றை எதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய 29வது வயசுல அவங்க யமன் நாட்டுக்கு போறாங்க. அது வரைக்கும் அவர்களுடைய வரலாறிலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பின்னாடி ஒரு துணையாக இருந்து அவர்களுடைய இல்முக்கும் அவர்களுடைய இந்த தீனுடைய சேவைக்கும் ஒரு பின்னணியில அவர்கள் இருந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களை உருவாக்குவதுதான் இந்த மதரசாக்களுடைய நோக்கம். நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக சமூக சேவை நமது வட்டத்திற்குள்ளிருந்தே அதை ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய சந்ததிகள், நம்மை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், நமது பெற்றோர்கள், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கையில அமல் வர வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு சமுதாயத்திலே ஹயா, வெட்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்லக்கூடிய காலம். ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தீனுடைய தொடர்போடு, குறிப்பாக இந்த இல்முடைய தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பண்பை சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். இதற்கு பெண்களின் பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு அளவிலே ஏற்பட வேண்டும். ஏற்படுவதற்கு மிகவும் வாய்ப்பும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹயாஅ வல் ஈமான குரனாஉ மஅன் ஃஇதா ரூஃபிஅ அஹதுஹுமா ரூஃபிஅல் ஆஹர். வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்தவைகள். ரெண்டில் ஒன்று இல்லாமல் போய்விட்டால் மற்றதும் இல்லாமல் போய்விடும். வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்தவைகள். ஈமான் இல்லாமல் போக வேண்டும் என்றால், ஒரு சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்றால், அங்கே வெட்கமின்மை என்ற அந்த பண்பை நுழைக்கப்பட்டு விட்டால், மிக இலகுவான முறையிலே மனிதர்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இல்லாமல் ஆக்கிடலாம். நாம் இந்த இல்மை படிக்கக்கூடிய நாம் நமது வாழ்க்கையில் இந்த பண்பு முழுமையாக வர வேண்டும். ஹயா உடையவர்களாக, ஞானம் மிக்கவர்களாக, நல்ல ஒழுக்கம் மிக்கவர்களாக நாமும் வர வேண்டும். நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் இந்த பண்பு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்திலே இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை படித்து வெளியாகக்கூடிய இந்த பெண்கள், இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நியமத்துகளில், உலகளாவிய நியமத்துகளில் மிக உயர்ந்த நியமத் நமது குழந்தை செல்வங்கள் தான். குழந்தை செல்வங்களை விட ஒரு உயர்ந்த நியமத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலாது. குழந்தை செல்வங்கள் எவ்வளவு பெரிய நியமத், இதை சரியான முறையில் யாரால் விளங்க முடியும் என்றால், உலகத்தில் அல்லாஹ் யாருக்காவது சில வேளை இந்த பாக்கியத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் அல்லது இதை கொஞ்சம் தாமதமாக கொடுத்திருந்தால் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை வைத்து இதனுடைய மகத்துவத்தை விளங்கலாம். அதனால இங்க பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களில் மிகப்பெரிய செல்வம் இந்த குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் அல்லாஹ்வுடைய தீனை படித்தவர்களாக இந்த இல்மிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் மிகப்பெரிய பாத்தியசாலிகள் தான். இன்றைக்கு நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஓரளவுக்கு மார்க்கத்தை விளங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகள் தஹஜ்ஜுதுல தொழுது தொழக்கூடிய துவா நிச்சயமாக உங்களை சேரத்தான் செய்யும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நேரத்திலும் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று ஓதுகிறார்களே, இந்த துவா நிச்சயமாக உங்களை சேரத்தான் செய்யும். உண்மையும் பாக்கியசாலிகள். ஏன், அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை தான் நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய ஞாமத்து கிடைக்கப்பட்ட நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக ஆக வேண்டும். நான் என்னுடைய பிள்ளையை ஓத வைத்து விட்டேன், என் கடமை முடிந்து விட்டது என்று இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலும் தீன் வர வேண்டும், நானும் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை தந்தான், ஒரு பெரிய செல்வத்தை தந்தான், அந்த செல்வத்தை கூட எனக்கு நிரந்தர தர்மமாக ஆக்கிவிட்டானே, இது அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞாமத்தை எனக்கு தந்திருக்கிறான். அந்த உணர்வு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த உணர்வின் மூலமாக இந்த அல்லாஹுக்கு நன்றி உடைய நல்லடியானாக நான் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் முழுமையான தக்குவா வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில முழுமையான முறையில அல்லாஹுக்கு அல்லாஹுடைய கட்டளைகள் பின்பற்றப்பட வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நம்மிடத்திலே வந்து நமது வாழ்க்கையில் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் தீனுடைய இல்மை படித்து விட்டார்கள், அவர்களுடைய மார்க்கத்தினுடைய கல்விக்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டீர்கள். இதற்கு பிறகும் இந்த கல்வியினுடைய கல்வியின் தேட்டங்கள் என்ன இருக்கிறதோ அந்த கல்வியின் தேட்டங்களின் பிரகாரம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துவதற்குரிய வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கல்வியை படித்து கொடுத்துட்டோம், அதுக்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிட்டோம், இனி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களா பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அவர்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள், வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். அந்த பொக்கிஷம் அவர்களிடமிருந்து பறிக்கப்படாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். என்ன ஏற்பாடு நம்மால் செய்ய முடியும், என்ன ஏற்பாட்டை நாங்கள் பெரிதாக செய்துவிட முடியும் என்று நாம் நினைக்கலாம். முதலாவது நம்முடைய உள்ளத்திலே அந்த பிள்ளைகளை பற்றியுள்ள கவலையும், அதாவது மறுமை பற்றிய கவலை நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக, யல்லா இந்த தீனுடைய இல்மை படித்த ஒரு பிள்ளையரை தந்திருக்கிறாய், இதை கொண்டு எனக்கு உண்மையில் பிரயோசனத்தை நீ ஏற்படுத்துவாயாக, துவா செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் தீனுக்கு மாற்றமான நிலையில் போய்விடாமல் தீனுடைய சூழ்நிலைகளிலேயே அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே துவா செய்யக்கூடியவர்களாக முதல்ல நாம் இருக்க வேண்டும். மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா எதுவென்று சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா என்று சொன்னார்கள். அதனால நீங்க துவா செய்து கொண்டே இருக்கணும். அவர்களுடைய விஷயத்துல அவர்கள் திருமணம் முடித்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகக்கூடியவர்கள், அந்த புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் போறதற்கு பிறகும் கூட இந்த பொக்கிஷங்கள் மங்கிவிடாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தக்குவா, அவர்களுடைய வாழ்க்கையிலும் தவாதுரு, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அமல்கள், இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய விதத்தில் அவர்களின் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த தீனுடைய இல்மை பாதுகாக்கக்கூடிய, இந்த தீனுடைய இல்மை பாதுகாக்கக்கூடிய, இதை மறந்துவிடாத அந்த நிலைகளை சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது நல்ல தீனுடைய தக்குவா உடைய தீனுடைய பற்றுடைய ஒரு அந்த ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பது நமது கடமையாக இருக்கிறது. இதையும் நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள், நாம் நம்முடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் நமது குடும்ப வாழ்க்கையிலும் இதனுடைய பிரதிபலிப்பு உருவாக வேண்டும். நமது குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆனால் நாங்கள் அதே பழைய நிலையில் தான் இருக்கிறோம், எங்களிடத்துல மாற்றம் வரல, வெறும் வெளி தோற்றங்கள் தான் இருக்கிறது என்றால் இது உண்மையிலேயே இதனுடைய உண்மையான பிரதிபலிப்பை அடைந்ததாக ஆகாது. உண்மையான பிரதிபலிப்பு என்ன? இந்த கல்வியினுடைய தாக்கம் இந்த கல்வியினால் ஏற்படக்கூடிய அந்த பயன்பாடுகள் பிரயோஜனங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் வந்து அடைய வேண்டும். அதனால இந்த கல்வியினுடைய பிரதான நோக்கம் என்ன? அல்லாஹுடைய திருப்தியை அடைவது. இந்த கல்வியை கற்றவர்களை உருவாக்கியவர்களுக்கு பின்னணியில மிகப்பெரிய ஒரு பின்னணியாக தாய்மார்கள் இருக்கிறார்கள், தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது சதக்கத்தின் ஜாரியாவாக நிரந்தரமான தர்மமாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆக்கள், இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்கள், இதிலெல்லாம் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நாம் நம்மையும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை மதித்து நடக்க வேண்டும். இந்த நியமத்திற்கு சரியான முறையில் நன்றி சொல்லக்கூடியது என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய பண்பு வர வேண்டும். யாருக்கு அல்லாஹ் இந்த கல்வியை கொடுத்திருக்கிறானோ, இந்த கல்வியின் ஒரு தொடர்பை கொடுத்திருக்கிறானோ, தக்குவா அல்லாஹுடைய பயம் முழுமையான முறையிலே இருக்க வேண்டும். கல்வியை கற்றுவிட்டோம், கற்றதற்கு பிறகு வெளியே சென்றோம், இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், அங்கே மார்க்கத்தினுடைய சரியான கட்டளைகள் என்ன என்பதை புரிந்து நடக்க வேண்டும். கணவனிடத்தில் எப்படி நடக்கணும், பெற்றோரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், நான் எல்லாத்தையும் அறிந்தவளாகிவிட்டேன், எனக்கு நல்ல கல்வி கிடைத்து விட்டது என்ற ஒரு காரணத்தினால் மமதையோ கர்வமோ ஏற்பட்டுவிடக்கூடாது. இந்த கல்வி இருக்கிறதே இது தண்ணீரை போன்று. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அல் இல்மு ஹர்புன் லில் ஃபதல் முதஆலி கஸ்தைலி ஹர்புன் லில் மகானில் ஆலி. இந்த இல்மு இருக்கிறதே உயர்வான இடத்திற்கு விரோதமாக இருக்கிறது. இந்த கல்வியினுடைய மிக முக்கியமான பண்பு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பணிவு வர வேண்டும். சொல்லுவாங்க, எப்படி உயர்வான மேட்டிலே தண்ணீர் ஏற முடியாதோ அது மாதிரி மமதை கர்வம் உடையவர்களுக்கு இந்த இல்மு கிடைக்காது என்று சொல்லுவாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பணிவை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இல்மு இங்கே பலதரப்பட்ட விதத்திலே இல்மு போதிக்கப்படுகிறது. ஆண்களுடைய மதரசாக்களுடைய அமைப்புகள் வேற, அதனுடைய தன்மைகள் வேற. பெண்களுடைய மதரசாக்களுடைய அமைப்புகள் வேற, தன்மைகள் வேற. ஆனால் குறிக்கோள் ரெண்டுக்கும் ஒன்றுதான், வாழ்க்கையில் தக்குவா வரணும், அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும், அமல்களில் பரிபூர்ணமான அந்த ஆர்வம் வந்து நமது வாழ்க்கையில் உண்மையான தீன் வர வேண்டும். இந்த குறிக்கோளில் தான் போதி கொடுக்கப்படுகிறது. இங்கே பலதரப்பட்ட விதத்தில் தீனுடைய கல்வியை போதிக்கப்படுகிறது. திருமணம் முடிந்தவர்கள் அவர்களும் கல்வி கற்கிறார்கள். சிறு வயதில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை போதிக்கப்படுகிறது. ஏனைய மாணவிகளும் மார்க்கத்தை படிக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் முழுக்க முழுக்க 100% இதனுடைய உண்மையான நோக்கம் உலகத்தை சம்பாதிப்பதல்ல, அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து கொள்வதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எச்சரித்து சொன்னார்கள், மனித்தகா இல்மன், அதாவது யார் ஒரு இல்மை தேடுகிறான், மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹ் லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரலம் மினத் துன்யா லம் யஜித் அரஃபல் ஜன்னா யஅனி ரீஹஹா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மார்க்கத்தினுடைய கல்வியை படிக்கிறான். எந்த கல்வியை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடப்படுமோ அப்படிப்பட்ட கல்வியை வேறு உலக நோக்கத்திற்காக வேண்டி படித்தால், நான் மார்க்க கல்வியை கற்றுவிட்டேன், ஒரு சிறந்த அறிஞனாக ஆகிவிட்டேன், என்னை எல்லாரும் மௌலவி என்று அல்லது மௌலவியா என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக வேண்டி படித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையான முறையில் வந்து என்ன செஞ்சாங்க, எச்சரித்து சொன்னார்கள், சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். அப்போ நாம் இந்த கல்வியை கற்கக்கூடிய நேரத்தில் குறிக்கோள் ஒன்றுதான், நமது வாழ்க்கையில் மாற்றம் வரணும், முழுமையான தக்குவா வர வேண்டும், அமல்களில் ஆர்வம் வர வேண்டும், அல்லாஹுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான முறையிலே மார்க்கம் என்ன சட்டதிட்டங்களை சொல்லித் தருகிறதோ அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அமல்களுடைய ஆர்வமும் தேட்டமும் நம்மிடத்திலே வர வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்புகளை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். சுன்னத்தான அமல்களுடைய சிறப்புகளை நாங்கள் இந்த கல்வியின் மூலமாக விளங்கி வைத்திருக்கிறோம். வெறும் விளங்கி வைப்பதற்காக வேண்டி இந்த கல்வி அல்ல, அது நமது வாழ்க்கையில் வரணும். நாம் இந்த வெளியாகி சென்றதற்கு பிறகும் நாம் படித்த இந்த கல்வியினுடைய அந்த தேட்டங்கள் நம்மோடையே சேர்ந்து இருக்க வேண்டும். நாட்கள் போக போக அமல்களிலே ஆர்வமும் கூடுதலும் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மறுமையை பற்றிய சிந்தனை, நம்முடைய மறு உலக வாழ்க்கையினுடைய கவலை நம்மிடத்திலே அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த இல்மினுடைய தேட்டமாக இருக்கிறது. ஓதக்கூடிய காலங்களிலே சில பயிற்சிகள் என்ற அடிப்படையில நமக்கு சில அமல்களை சொல்லி தருவாங்க. அது ஓதக்கூடிய காலத்தோடு முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியாகத்தான் இது தரப்பட்டிருக்கிறது. எனவே இதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஓதக்கூடிய காலத்தில் தொழுகையில பேணுதலாக இருந்தோம், சுன்னத்தான அமல்கள் தஹஜ்ஜுதுடைய தொழுகையில அல்லது முன்பின் சுன்னத்துகள்ல குர்ஆன ஓதுறதுல தஸ்பீஹாத்துகளை ஓதுறதுல கொஞ்சம் பேணுதலாக இருந்தோம், இப்ப சுதந்திரம் அடைந்து விட்டோம், இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இது ஓதி முடித்ததற்கு பிறகும் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் இதே தன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சியாகத்தான் இது போன்ற மதரசாக்கள் ஒரு குறுகிய காலத்தை இங்கே நீங்கள் செலவழித்திருக்கிறீர்கள். இந்த குறுகிய காலத்திலே பெற்ற அந்த பயிற்சியை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதனால் இந்த இல்மை சுமந்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹுடைய ஒரு நியமத்தை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நியமத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த நியமத்து எப்படிப்பட்ட நியமத்து என்று சொன்னால் அல்லாஹுவோடு சேர்த்து வைக்கக்கூடிய நியமத்து, இது அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நியமத்து, வேற எந்த ஒரு நியமத்தும் இது போன்றதல்ல. அதனாலதான் இந்த இல்மை படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அல்லாஹுடைய தொடர்புடைய பெயரையும் கொடுக்கிறாங்க, மௌலவி என்று அல்லது மௌலவியா என்று சொல்லுகிறார்கள். மௌலாவை சேர்ந்தவர்கள் நாம் எல்லாம், நம்முடைய மூலாவாகிய ரப்பை சேர்ந்தவர்கள். இந்த இல்மின் மூலமாக அந்த ரப்பினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை, இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறானோ அவர்களும் இதை ஒரு வசீலாவாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு ஒரு காரணமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியாக செல்லக்கூடியவர்களும் இந்த தங்களுடைய உஸ்தாதுமார்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக, உங்களை உருவாக்குவதற்காக வேண்டி அரும்பாடுபட்டவர்கள் இந்த உஸ்தாதுமார்கள். இந்த மதரசாவிற்கு என்று உழைக்கக்கூடியவர்கள், தங்களுடைய எத்தனையோ பல சொந்த வேலைகள் இருக்கலாம், அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு செல்வங்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களை பெரிய எதிர்பார்ப்புடன் அவர்கள் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட இல்மை தந்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு உண்மையிலேயே நன்மையை சேர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களை மறந்துவிடக்கூடாது. உஸ்தாதுமார்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக, இவர்கள் இப்படிப்பட்ட இல்மை தருவதற்கு நமக்கு வாய்ப்பாக இருந்தார்களோ அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக, அவர்களை நல்ல விதத்திலே நடத்தக்கூடியவர்களாக, பின்னால் எதிர்காலத்திலே நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரங்களிலும் மார்க்கத்தினுடைய கட்டளைகளை பேணி வரக்கூடிய கணவரை மதித்து, நல்ல குடும்ப உறவுகளை பேணி மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு சிறந்த முன்மாதிரியான பெண்மணியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இல்ம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்களை வெளியாக்குபவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. பெண்களுடைய, எங்களுடைய முன்னோர்களாகிய அந்த பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தீனுக்காக அர்ப்பணம் செய்ததிலே அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அறிவிலே மார்க்க கல்வியை விளங்கி போதித்ததிலே அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முன்மாதிரியாக இருந்து காட்டி இருக்கிறார்கள். தான தர்மங்கள் செய்வதிலே ஹஜரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முன்மாதிரியாக இருந்து காட்டி இருக்கிறார்கள். தியாகத்திலே, வீரத்திலே அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பண்பிலே எத்தனையோ பல சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதனால் நம்மால் எந்த வரையறைக்கு நாம் இந்த தீனுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை மனப்பான்மை கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய இந்த இல்மின் மூலமாக நமது வாழ்க்கை முழுவதிலும் தீனுடைய அடிப்படையில் வாழ்க்கை அமைய வேண்டும். நமக்கு வரக்கூடிய சந்ததிகளும், நமக்கு ஏற்படக்கூடிய குழந்தைகளும் அந்த தீனுடையவர்களாக, நம்முடைய வளர்ப்பின் காரணத்தினால் ஒரு சிறந்த அல்லாஹுவின் நல்லடியார்களாக, நமக்கு ஒரு சதக்கத்தின் ஜாரியாவாக அவர்கள் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களை வெளியாக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த சான்றிதழ்களையும் அவர்கள் தருகிறார்கள். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா, அல்லாஹ் இன்று வெளியாகக்கூடிய இந்த ஆலிமாக்களையும் ஹாபிலாக்களையும் கபூல் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில முழுமையான தீனும், அவர்களுடைய குடும்பத்திலே முழுமையான தீனும் வருவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவானாக. வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.